பரிசுத்தம் என்ற பொருளை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது செஷனில் பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் ஆவது எப்படி, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பது பற்றிய என்னென்ன தவறான விதமான போதனைகள் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாகி 19ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த பரிசுத்தம் பற்றிய அநேக தவறான போதனைகள் இன்றைய சூழ்நிலையில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் சபைகளை எப்படி பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த போதனைகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் என்று சொன்னேன். ஒன்று, கிறிஸ்தவனாக ஒருவன் எப்படி வருவது என்ற கேள்விக்கு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒருவன் ஆண்டவரை அடையலாம் என்ற பரிசயத்தனமான ஒரு போதனையை பார்க்கிறோம். அந்த விதமாக போதித்தால் பரிசுத்தம் வர முடியாது. பரிசேயர்கள் அதைத்தான் செய்து பரிசுத்தமாக இருக்க பார்த்தார்கள், ஆண்டவரை அறியாமல் அவர்களால் முடியாது. ஆகவே இன்றைக்கு அநேக சபைகளில் பார்க்கிறோம், இந்த விதமான ஒரு பரிசயத்தனமான காரியங்களை செய்து பரிசுத்தமாக இருக்க பார்க்கின்ற காரியங்கள். பாஸ்டர் பாசிபன் சொன்னார், நீ வெள்ளை உடுத்திட்டு வரணும், இல்லாடி என மாதிரி உடுப்பெல்லாம் உடுப்பது என்பதில் சில கோட்பாடுகளை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி சில மனித உலக பிரகாரமான சட்டங்களை ஏற்படுத்தி அதன் மூலமா பரிசுத்தமாக இருக்க பார்க்கும், அது தவறு. முதல்ல ஆண்டவரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தேவை சுவிசேஷம். எதையாவது செய்து எவனும் ஒரு நாளும் கிறிஸ்தவன் ஆக முடியாது. சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசி என்பதுதான் சுவிசேஷம் சொல்றது. ஆகவே பரிசுத்தனம் ஒரு நாளும் ஒருதனை பரிசுத்தமாக்காது. இரண்டாவது குரூப் பார்த்தோம், அவர்கள் விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகின்ற தவறான போதனை. எப்படி பரிசுத்தமாக வாழ்வது என்பதற்கு வேதம் சொல்லுகிற காரியங்களை பின்பற்றாமல் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுகிறான் அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவறான எண்ணங்களை உருவாக்கி கொண்டு ஜெபத்தின் மூலமாகவும் தியானங்கள் செய்வதன் மூலமாகவும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் ஒரு அமைதியாக இருப்பதன் மூலமாகவும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது என்ற போதனையை உருவாக்கி சரணாகதி அடைவது என்பது போன்ற இந்த மாதிரியான காரியங்களை செய்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதுவும் வேதத்திலே காண முடியாத போதனை. அது அவ்வளவு நேரம் அதை தான் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்தும் அதே விஷயத்தை இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த போதனைகளில் இருக்கின்ற இறைய தவறுகள் என்னன்னு தெரிந்து கொள்ள போதகர்களுக்கு தேவை. இது இருந்தாலும் ஆத்துமாக்களுக்கும் புரியாத ஒரு காரியம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான காரியம். ஆத்துமாக்களுக்கு வந்து கிறிஸ்தவத்தை பற்றி உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தால் நீங்க ஒரு நாளும் ஒழுங்கா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. கிறிஸ்தவத்தை பற்றிய தெளிவான ஞானம் இருக்கணும், இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே இப்ப நான் சொல்ல போகின்ற காரியங்கள் முக்கியம். இந்த சுவாசிகள் மத்தியில வேதம் போதிக்கின்ற விதமாக பரிசுத்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காமல் தவறான போதனைகளை கொடுக்கிறவர்கள் இறையியல் பூர்வமாக பெரிய தவறு செய்கிறார். என்ன முதலாவது என்ன தவறு? அதாவது மனம் திரும்புதல், ஒரு விசுவாசத்தை அடைதல் இருந்து பரிசுத்தமாகுதல பிரித்து வைத்துறாங்க அடியோட, ஏதோ ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாதபடி அனாவசியத்துக்கு தேவையில்லாத அளவுக்கு ஒரு இறையியல் பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கேம்பஸ் குரூசேடு அதை ஆரம்பிச்சு வச்சவர் பில் பிரைட், இன்னைக்கு உங்க ஊர்ல எந்த நிலையில இருக்குதோ எனக்கு தெரியாது, 30 இயர்ஸுக்கு முந்தி எனக்கு தெரியும், எப்படி இருந்தது. இதுல வந்த ஒரு போதனை தான், ஒருத்தன் கிறிஸ்தவனாவது எப்படி என்று சொன்னால், நான்கு விதமான ஆவிக்குரிய பிரின்சிபல், அதுக்கு எஸ் சொல்லிட்டா நீ கிறிஸ்தவன் ஆயிடலாம். கன்வர்ஷன், ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா ஆரம்பிக்கும். நாலு கேள்வி, யாருக்கு தெரியும் அந்த நாலு கேள்வி தெரியுமா உங்களுக்கு? ஃபோர் ஸ்பிரிச்சுவல் லாஸ் கேம்பஸ் குசேர்ல. இந்த கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு அவன் சரியான பதில் சொல்லிட்டா, அந்த கேள்வி கேட்கிறவன், அந்த யார கேள்வி கேட்டானோ இந்த பதில் சொல்ல அவனுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுவார். அந்த ஜெபத்தின் முடிவில் இவன் கிறிஸ்தவன் ஆயிடுறான். ரொம்ப சுலபமான. ஆகவே என்ன நடக்கிறது, இந்த ஒரு முறையை ஏற்படுத்தி ஒரு இலகுவான வழியில் ஒரு கிறிஸ்துவா அடைவதற்கான ஒரு வழிகளை மனிதன் ஏற்படுத்தி வைத்து அவனை கிறிஸ்தவனாக பட்டம் சூட்டி விடுவது தான் இங்க நடக்கிற ரொம்ப காரியம். சில பேர் என்ன செய்வாங்க, பேப்டிசம் எடுத்துக்கொள்கிறாயா, சரிங்க எடுத்துக்கிற. அவனுக்கு பேப்டிசம் கொடுத்த பிறகு அவன் கிறிஸ்தவன். பேப்டிசம் வாங்குறவெல்லாம் கிறிஸ்தவனானா தொலைஞ்சது. வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லலை. கிறிஸ்தவனானவன் தான் பேப்டிசம் எடுக்கணும்னு சொல்லிடு வேதத்தில். இல்லாட்டி இப்ப சார்ல்ஸ் ஃபினி, இதே ஃபோர் ஸ்பிரிச்சுவல் லாஸ் வந்ததுக்கெல்லாம் அவன் ஒரு மூல காரணம், கேம்பஸ் குருசேட் போதனைகளுக்கெல்லாம். அதாவது மனிதனை முதன்மைப்படுத்தி மனிதனுடைய தேவைகளின் அடிப்படையில் மனிதனால் செய்ய முடிந்த ஆவிக்குரிய காரியத்தை மனிதன் செய்ய முடியும் என்ற தவறான ஒரு நம்பிக்கையில எப்படி ஒருவன் கிறிஸ்தவனாவது என்பதை அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார். ஆகவே இந்த மனம் திரும்புதல், ஆண்டவரை விசுவாசிப்பது என்பது மனித பிரகாரமான ஒரு வழிமுறைகள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்படி உலக பிரகாரமான சுவிசேஷத்தை சொல்லி ஒருவனை ஞானஸ்நானத்தை கொடுத்து கிறிஸ்தவனா அறிவிப்பதனால அவன் கிறிஸ்தவனாவது அல்ல. அப்ப உண்மையிலேயே கிறிஸ்துவை அடையாதவர்களை இப்படி செய்து ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக மாற்றி வைத்திருப்பதால் அவர்களால பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு? வாழ முடியாது. ஒரு கார்னா அந்த கார் எப்படி இருக்கணும்னு அதுக்கு அடையாளங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் அது காரா இருந்தா பத்தாது, உள்ளுக்கு என்ஜின் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? வெளியில காரா இருக்கிறதெல்லாம் காரா இல்ல, அதுக்கு என்ஜின் இருக்கு. அந்த என்ஜின் வேலை செய்யணும், அதுக்கு டயர் இருக்கணும், நாலு டயர் இருக்கணும் ஓடுறது. அதை இயக்குவதற்கு இக்னிஷன் கீ, ஸ்டியரிங் வீல், இது எல்லாம் தேவைப்படுகிறது. இது எல்லாம் இருந்தாதான் கார். அப்ப அதை நம்ம ஓட்டுகிற பொழுது அது ஓடும். அதுக்கு தேவையானது பெட்ரோல், ஊத்துனா ஓடும். அப்ப வெறும் பார்வைக்கு காரா ஒண்ணு செய்து வைத்து நீங்க எத்தனை பெட்ரோலை ஊத்துனாலும் என்ன செய்தாலும் அது ஓட. அப்ப வெளி பார்வைக்கு ஒருவனை உலக பிரகாரமான காரியங்களை செய்து அவனுக்கு கிறிஸ்தவனாக பெயர் சூட்டுகிற பொழுது அவனால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. அவ என்ன செய்யறது? இவன் கிறிஸ்தவன் ஆக்கிட்டோம், நீ திரும்ப போய் இவன் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அவனை கிறிஸ்தவனா இல்லாதவனை கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்கான முயற்சிகள்ல வந்ததுதான் இந்த முறைகள். 30 வருஷத்துக்கு முதல் ஒரு வாலிப பையன் இடத்துல வந்து, பாஸ்டர் ரொம்ப மனக்கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த ஊர்ல தான். என்ன தம்பி, என்ன பிரச்சனை? என்னால பரிசுத்தமாகவே வாழ முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் உனக்கு இந்த கஷ்டம், விவரமா சொல்லுன்னு நான் கேட்டேன். அவன் சொன்ன, என்னை வழி நடத்தினவர் வந்து இப்படி இதை சொல்லி தான் என்னை கிறிஸ்தவன்னு சொன்னார். ஆனால் நான் அடிக்கடி பாவம் பண்ணிடுறேன். அப்போ நான் அவட்ட போய் சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர் என்னால் அதை நிறுத்திக்க முடியலைன்னு சொன்னால் அவர் அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது, கூட ஜெபம் பண்ணு, அது செய் இதை செய்யலாம் சொல்கிறேன், என்னென்னவோ செய்து பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியலை. அப்ப ஒரு நாள் எனக்கு இது முடியவே முடியல, நான் இதை நிறுத்திக்க போறேன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்து அவர் பிளேடை எடுத்து தன் கையை கிழிச்சுக்கிட்டாரு என் முன்னுக்கு. என்ன செய்யறது பாஸ்டர்? இப்ப ரெண்டு பேரும் யூத் ஃபோர் கிரைஸ்ட்ல இருந்தவங்க, ஒருத்தன் யூத் ஃபோர் கிரைஸ்ட்ல பணி செய்யறவன், இன்னொருத்தன கிறிஸ்துவ கிட்ட வழிகாடுறான். அவன் கிறிஸ்துவ கிட்ட வரல, இவன் ஏதோ சொன்னான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான், நீ எப்படி மறுக்கிறதுன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு அவனுக்கு ஞானஸ்நானம் வாங்கி கொடுத்து அவனுக்கு கிறிஸ்தவனும் பட்டம் கட்டியாச்சு. அவன் அவனால் வாழ முடியல. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் கஷ்டப்படாத, இன்னையிலிருந்து நீ சர்ச்சுக்கு தொடர்ந்து வா, நீ பேசாம செய்திகளை கேளு, மற்றதெல்லாம் மறந்து, கஷ்டப்படாது, தொடர்ந்து செய்திகளை கேள். நீ எந்த நிலையில இருக்குங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். இந்த செய்திகளை கேட்டு 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 ஆண்டவர் உனக்கு மனந்துறுதல் இல்லாம இருந்தா அதை கொடுப்பார். நீ யாருனாவது நீ தெரிஞ்சுக்க முடியும். அப்ப 90 விதமான ஊழியங்கள் நம்ம நாட்டில் இந்த யூத் ஃபார் கிரைஸ்ட் கேம்பஸ் குசேர் இப்படி தான் நடந்துட்டு. அப்ப போலியா இப்படி கிறிஸ்தவனாக நம்ப வைத்த அவங்களெல்லாம் பரிசுத்தமா வாழுன்னு சொன்னா வாழ முடியுமா? அப்ப பரிசுத்தம் இல்லாதவனை பரிசுத்தமா வாழ வைக்கிறதுக்கு இப்படி புது நடவடிக்கைகள். அப்ப மனம் திரும்புதல் விசுவாசத்திலிருந்து பரிசுத்தம் ரொம்ப தூரத்துக்கு இடைவெளியா இருக்கா இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் உண்மையாகவே மனம் திரும்பி விசுவாசித்தால் அவன் அன்றே பரிசுத்தம் அடைகிறான். அப்ப என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்தத்துக்கும் நிறைய தொடர்பு, பிரிக்க முடியாத இணை பிரியாத தொடர்பு இருக்கு. என்னைக்கு ஒருவன் கிறிஸ்தவனாகிறானோ அவன் பரிசுத்தமாக வாழ்வதற்கான தகுதியையும் அன்றே அடைந்து விடுகிறான், அவன் பரிசுத்தப்படுகிறான். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று எழுதியதற்கு காரணமே அதுதான். அப்ப இறையியல் தவற பாருங்க, இந்த இறையியல் தவறுகள் அவருடைய சிந்தனையிலையும் இருக்கின்ற இறையியல் தவறுகள் அவர்களுடைய செயல்முறைகள் எல்லாம் தப்பா கொண்டு போகும். ஏன், உனக்கு சுவிசேஷத்தை பற்றியும் கன்வர்ஷனை பற்றியுமே உனக்கு போலியான எண்ணங்கள். அதாவது நீ மனிதன் ஏதோ ஒரு விதத்துல ஆவிக்குரிய அனுபவத்தை தன்னுடைய முயற்சியால் அடையலாம்ங்கிற ஒரு போலி போதனை பரிசுத்தமாக்குதலிலும் தவறான போலி போதனைகளுக்கு இடம் விட்டுருக்கு. ஆண்டவர் ஒருவனை ரட்சிப்பு கொடுத்தா அவன் ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவான். நீங்க ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கொடுத்தா கொடுக்க முடியாது. அப்படி அறிக்கையிட்டா ஒரு காலத்திலயும் அவனால அதன்படி வாழ முடியாது. புரியுங்களா? தவறான வழிமுறைகள் தவறான இதுக்கு கொண்டு போய் விடுகிறது. ஆகவே அந்த இந்த போலி போதனைகள் வர்றதுக்கு இதுதான் காரணம். இறையியல் தவறுகள் இப்படி கொண்டு போய் விடுகிறது. அவன் என்னது, கிறிஸ்தவன்னு பேர் வச்சிருக்கிறான், ஞானஸ்நான சர்டிபிகேட் வச்சிருக்கிறான், அவ்வளவுதான் இருக்குது. ஆனா இருக்க வேண்டியது இல்லை. சாகுற வரையும் கூட அவன் கஷ்டப்படலாம், மனக்கலக்கத்தோட வாழ்க்கலாம். ஆவிக்குரிய என்ன சொல்லுகிறது, ரட்சிப்புக்குரிய ஒரு ஆனந்தம் அவன்ல இருக்காது. ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அஷூரன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காது. ஏன், ரட்சிப்பாகிய அனுபவத்தையே அடையாத ஒருவன் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? அப்ப இந்த மனம் திரும்புதல் விசுவாசத்தில் இருந்து பரிசுத்தமாக்கப்படுதல பிரித்து வைக்கிற பொழுது தவறான வழிமுறைகளுக்கு கொண்டு போய் விடுகிறது. இன்னொரு பிரச்சனை இதுல இருக்கிற இந்த போலி போதனைகள், பாவத்தை பற்றிய சரியான வேதபூர்வமான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இதை பத்தி நான் பிறகு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனா சுருக்கமா, கிறிஸ்தவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல பாவம்னா என்னன்னு தெரியும். பாவத்தை பத்தி நீங்க என்ன விளக்கம் எனக்கு கொடுப்பீங்களோ அதை வச்சே என்னால சொல்லிவிட முடியும் நீங்க எங்க இருக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரியும், அநேக கிறிஸ்தவர்களுக்கு என் போதகர்களுக்கு கூட பாவத்தை பற்றிய சரியான ஒரு அறிவு இல்லை, வேதபூர்வமான ஒரு தெளிவு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சொல்லுவதற்கு காரணம், உன் பாவம் செய்து கஷ்டப்படுகிற ஒருதனை அதை போக்குவதற்கு நீ ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடு, சரணாகதி அடையின்னு சொல்லுகிறது. காரணமே உனக்கு பாவத்தை பத்தி சரியா தெரியாதுன்னு தான் அர்த்தம். அது தெரிஞ்ச ஒரு தான் அப்படி சொல்ல மாட்டான். ஏன் மோட்ச பிரயாணத்தை பத்தி சொன்னேன்? அந்த புஸ்தகத்தை கிறிஸ்தவனை, கிறிஸ்துவை எப்படியா பெற்றுக்கொள்ளுவது, கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து பல்லோகம் எப்படி அடைவது, இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் போதனையா எழுதி இருக்கலாம். ஆனா போதனையாக எழுதாமல் உருவகப்படுத்தி கதையா எழுதி இருக்கிறார். அப்ப அதுக்குள்ள நிறைய இறையியல் இருக்கு, அவ்வளவு இறையியல் போதனையா அது உள்ள வந்துருது. உண்மையிலேயே அந்த மோட்ச பயணம் அதை வாசிச்சு ஆராய்ந்து படித்து டாக்டர் பட்டம் வாங்க வேண்டிய அளவுக்கு அதுல விஷயம் இருக்கு தெரியுமா? எவ்வளவோ பைத்தியக்காரங்க என்னென்னமோ படிச்சு டாக்டர் பட்டம் வாங்குறான் இறையியல் கல்லூரியில், இதை படிக்காம. நீ டாக்டர் பட்டம் அது செஞ்சு கிடைக்குதோ இல்லையோ, நீ பல்லவத்துக்கு போறதுக்கு உரியவனாகிடுவா அதை படிச்சாலே. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஜான் பனியன் ரொம்ப படிச்ச மனுஷன் இல்லை, ரொம்ப கொஞ்ச படிப்பு. அந்த கொஞ்ச படிப்பை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பெருசு எழுதியிருக்கிறார். இது ஒரு புஸ்தகம். பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமா பிரிண்ட் பண்ணப்படுறது இந்த புஸ்தகம் தான். அவ்வளவு விஷயம் இருக்குது. அதனாலதான் பன்னியனை விட பயங்கரமா படிச்சு இறையியல் அறிஞர்களின் இளவரசன்னு சொல்லுகிற பெயரை வாங்கின ஜான் ஓவன், ஒலிவர் கிராம்வெல் இங்கிலாந்துக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிற பொழுது ஜான் பன்னியன் இங்கிலாந்துல பிரசங்கம் பண்ண வர்றாருன்னு கேட்கறதுக்கு ஓடினார் காலையில 4 மணிக்கு. அதை கேள்விப்பட்டு ஒலிவர் கிராம்வெலுக்கு ஒரு சாப்ளினா இருந்தார். இது கிராம்வெல் காதுக்கு போன உடனே கிராம்வெல் ஓவனை பார்த்து கேட்டார், ஜான் ஓவனை, என்னையா நீங்க வந்து எவ்வளவு பெரிய படிப்பாளி, இறையியல் பண்டிதர், அந்த வேறும் மனுஷன் பேசுற பேச்சை கேட்கறதுக்கு அந்த ஓட்டம் ஓடி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ற அளவுக்கு அந்த திறமை எனக்கு இருந்தா நான் படிச்ச படிப்பெல்லாம் அவருக்கு தாரவார்த்து கொடுக்க தயாரா இருக்கிறேன். அவருடைய தாழ்மையை பாருங்க. ஸ்கூலுக்கு போறதுனால அறிவாளி ஆயிட முடியாது. ரொம்ப பேர் சும்மா போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியே வர்றாங்க, மூளை கலங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒழுங்கா இருதயம் இருந்து படிச்சாதானே. படிப்புங்கிறதுல சும்மா கரைச்சி 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 பேப்பர் வாங்கிக்கிறது இல்லை படிப்பு. ஒழுங்கா சிந்திக்க வைக்காததுக்கு பேர் படிப்பே இல்லை, எத்தனை பேப்பர் வச்சிருந்தா. பனியன் வந்து ஸ்கூலுக்கு போகாட்டியும் சிந்தனையால் வாசிக்கிறத சிந்தித்து மனசுக்குள்ள எடுத்துக்கிட்ட மனுஷன். அந்த அளவுக்கு வேதத்தை படிச்சதுனால தான் அவரால் எழுத முடிஞ்சு. அவர் எழுதியிருக்கிற மோட்ச பயணத்தில் இப்ப சொன்ன இந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீ உன்னை ஆண்டவட்ட ஒப்பு கொடு, சரணாகதி அடைஞ்சிடணும், குவயட்டா இருந்து பாரு, இதெல்லாம் வாசிக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியல? பன்னியனுக்கு இதெல்லாம் தெரியலையா? தெரிஞ்சா எழுதியிருப்பாரா? அப்படி ஒண்ணு வேதத்துல இல்ல. பன்னியனுடைய கிறிஸ்தவத்துல இந்த போலி போதனையெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அந்நிய பாசனைய அந்நிய பாசையை பார்க்க முடியாது. அதுல 24 மணி நேரம் ஜபம், உபவாச ஜபம் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியல? அந்த அளவுக்கு ஓவனையும் பன்னியனையும் சிறந்தவர்களாக வாழ வைத்த அந்த வேதத்திலிருந்து வருகிற கிறிஸ்தவம் இந்த போலித்தனங்களை எல்லாம் அவர்களுடைய கிறிஸ்தவத்தில் இல்லாததுனாலதான். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் அதை வாசிக்க சொல்றேன். ஒன்னு மட்டும் பன்னியனுடைய மோட்ச பிரயாணத்தில் பார்க்கலாம். உண்மையான கிறிஸ்தவம் அடைந்து பரலோகத்துக்கு போன ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான சிக்கல்களை அனுபவிச்சு தான் அங்கே போயிருந்துக்கிறான். அப்படி அனுபவிக்காம போனவன் ஒருத்தனுமே இல்லை. பாரம் தூக்கித்தான் பரலோகம் போயிருக்கிறான் கிறிஸ்தியன். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படியே காத்துல மிதந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தான் பார்க்குறாங்க இல்லையா? ஒண்ணுமே செய்யாம செவனேன்னு சும்மா இருந்து பரலோகத்துக்கு போற ஒரு வழிய இன்னைக்கு 21வது நூற்றாண்டு கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கு. அதனாலதான் எங்க செய்தியை பார்த்தாலும் இயேசு கிட்ட வா, உன் பாரமெல்லாம் பனி போல போயிடும். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஒரு விதமான தொல்லைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி. இயேசுடைய அன்பு அப்படிப்பட்டது, நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. கொட்டோ கொட்டுன்னு நீ கேட்கிற நேரம் பணம் கொட்டும். வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் உனக்காக கொடுக்கப்பட்டது, அதை நீ அப்படியே நம்ப வேண்டியதுதான். நீ நல்லாவே இருப்பாய். ஆனா நம்ம இருந்து பாக்குறோம், இங்க அடி வாங்க வேண்டியிருக்கு, அங்க அடி வாங்க வேண்டியிருக்குது. உலகத்துல இருந்த பெரிய கிறிஸ்தவன்லாம் நெருப்புல போட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்றதுக்கெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் கிறிஸ்தவனே இல்லாத மாதிரி இல்ல சபை சரித்திரம். அதனாலதான் ஒருத்தனுமே சபை சரித்திரமே நம்ம ஊர்ல இருந்ததே இல்லையே. எங்கேயாவது பைபிள் காலேஜ்ல சபை சரித்திரம் சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன சொல்லி கொடுப்பான்? கத்தோலிக்க மதத்துல இருந்து வந்தேன்னு சொல்லி கொடுப்பான் இல்லையா? பன்னியனுடைய மோட்ச பிரயாணத்துல சிக்கல்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை சிக்கல்கள், தொல்லைகள், துன்பங்கள், போராட்டம். பன்னியன் தப்பு இல்ல, ஏ வேதம் அதை போராட்டமா காட்டுது. சரி, பவுல் என்ன எழுதுனா எபேசியர்ல 6வது அதிகாரத்துல, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆவிக்குரிய வெப்பன்ஸ். வெப்பன்ஸா இல்லையா? ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆயுதங்கள்னாலே புரியணுமா இல்லையா? அது என்னத்துக்கு? அடுப்புல கிண்டுறதுக்கு ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம். ஆயுதங்கள்னாலே புரியணும், ஆயுதங்கள் சண்டை போடுறதுக்கு. அப்ப அங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில சண்டை இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? போர் இருப்பதனாலே, சண்டை இருப்பதனாலதான் ஆயுதங்களை சொல்றார். அதுவும் புரியலன்னா வாள், வாள் இருக்கா இல்லையா? கேடயம், வாளியும் கேடயத்தையும் வச்சிருந்த படமா பார்க்க முடியும். வாளும் கேடயமும் போருக்கு. அப்ப அந்த ஆயுதங்களை எல்லாம் நீ தரித்து கொண்டு, ஒரு சோல்ஜர் வந்து இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு தயாரத்துக்கு? சும்மா இருந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே உன்னை ஒப்பு கொடுத்தவா? ஆயுதங்களை தரித்து கொள்றதே ரெண்டு காரியம். எதிராளியிலிருந்து உன்னை நீ பாதுகாத்து கொள்ளணும். அவன் விடுற அம்பு உன்னை தைக்க கூடாது. ஒன்னு டிஃபென்ஸ், பாதுகாத்து கொள்ளணும். ரெண்டாவது சண்டையிட்டு எதிரிய நீ அழிக்கணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருப்பதனால தானே அந்த ஆயுதங்களை பத்தியே பவுல் எழுதி இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை தொல்லைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, என்னைக்கு வாரையோ அன்றைக்கே எல்லாம் பணி போல உன்னை விட்டு ஓடி போய்விடும். வாழ்க்கையில இன்பமயமாகவே இருந்துடலாம்னு சொன்னா அதெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? பொய் சொல்றான் கேட்டுக்கிட்டு விளக்கில் விழுகிற ஈசல் மாதிரி போய் விழுந்துடுறீங்க. அவ்வளவு பொய். ஈசலுக்கு தான் அங்க ஒண்ணும் இல்லை, நெருப்பு பக்கம் போகவே கூடாதுன்னு தெரியணும். அங்கதான் போகும், போய் விழுந்து விழுந்து செத்துருமா இல்லையா? அப்படித்தான் செத்துக்கிட்டு இருக்கு மனுஷ கூட்டம். அப்ப வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கிட்ட வந்தா பக்தி விருத்திக்குள்ள உரிய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறாயா? போராட்டம் உன்னை சந்திக்கணும். வேதவத்தில் ஒரு வசனம் சொல்லுதா இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லிரு, இஃப் யூ டிசையர் டு லிவ் அ காட்லி லைஃப் யூ வில் பி பெர்சிக்யூட்டட், துன்புறுத்தப்படுவாய் சொல்லியிருக்குது. துன்பம் வரும், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அல்பாட்டுக்கு வரும். ஒரு இந்து குடும்பத்தில இருந்து அவனும் சுவிசேஷம் சொன்னான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை மாத்திட்டு வீட்டில் வந்து நான் இன்னைக்கு கிறிஸ்தவ நானேன்னு வந்த உடனே என்ன பாலாமிருதமா செஞ்சு உங்களுக்கு படைக்க போறாங்க. முதல்ல கன்னத்தில் ஒரு அறையை விட்டு, அதுவும் பெண்ணாக இருந்தால் முதுகில் 4 மொத்து மொத்துன்னு மொத்தி ரூம்ல போட்டு அடிச்சு வைப்பாங்களா இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்னது? கொஞ்சிரதா, துன்புறுத்தல். என்னைக்கு ஆண்டவரை அவர் தான் என்னுடையவர் என்று அறிவிக்கிறாயோ போராட்டம் வந்து விடுகிறது இல்லையா? அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னுட்டு வேலைக்கு போனா அவன் என்ன சொல்லுகிறான்? நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்துதான் தீரணும், இல்லாட்டி சீட் இல்லை, போயிரு. அதுக்கு பேர் என்னது? துன்பம். தொடங்குதான் இல்லையா? இவ்வளவு நாளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவன் அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது, நான் கிறிஸ்தவன் சொன்ன உடனே உனக்கு என்ன நீ புத்தி கேட்டு போயிடுச்சு, இன்னையில இருந்து நீ என்னோட சேர வேணான்றான். அதுக்கு பேர் என்னது? போராட்டமா இல்லையா? போராட்டம் வரும். ஏன்? நீ ஆண்டவருடைய பிள்ளையாக உன்னை காட்டிக் கொள்வதாலே, ஆண்டவருடைய பிள்ளையாக நீ வாழ பேச சிந்திக்க முயற்சி செய்வதனாலே அந்த போராட்டம் வரும். ஆனா ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா? அது போராட்டமாகவே இருந்தாலும் கூட அவர் நம்மோடு இருந்து இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நம்மை வழி நடத்தி பரலோகம் கொண்டு சேர்க்கிற ஆண்டவராக இருப்பார். போராட்டத்தின் மத்தியில் வளர்ந்து முன்னோக்கி போகிறதுதான் கிறிஸ்தவம். ஆகவே பொய் சொல்லக்கூடாது, போராட்டம் இருக்காது, அது வரத்தான் செய்யும். இயேசு வாழ்க்கையில் அதை பார்க்கலாம், பவுலுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். இயேசு வாழ்க்கையை பார்த்தும் கூட போராட்டம் இல்லாத கிறிஸ்தவன் தேவைன்னு ஆசைப்படுகிறவன போல முட்டாள் இருக்க முடியாது. அவர் தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் போராட்டத்தின் மத்தியில் தான் வாழ வேண்டி இருந்தது, உயிரையே கொடுக்க வேண்டி இருந்தது. இயேசுவுக்கு இத்தனை நடந்திருக்கிற பொழுது நாம் அதை விட கூட சந்திக்க வேண்டி வரும் ஆண்டவர் சொல்லலாம். தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு தான் சொல்லியிருந்தார், சீடர்களுக்கு அவர் சொல்லியிருக்கார், இஃப் தே டூ திஸ் டு மீ தே வில் டூ மோர் தேன் திஸ் டு யூ. இவர்கள் எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக உனக்கு சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் நம்ம அழிக்காது, நம்ம அழிக்க முடியாது. அது துன்பம் தான். ஆனா அந்த துன்பத்தை மீறிய தேவ சமாதானம் நம் இருதயத்தில் இருக்கும். ஆவியானவர் நம்ம வழிநடத்தி கொண்டு சொல்லுவார். திரும்பி பார்க்கிற பொழுது எப்படா இதெல்லாம் கடந்து வந்தோம்னு மலைப்பா இருக்கும். ஆனா அப்படி நம்ம கடக்க வைத்திருக்கிறவர் அந்த ஆவியானவர்னு தெரிந்து கொள்வோம். ஆகவே கிறிஸ்தவன ஆவது எப்படி என்ற காரியத்திலிருந்து பரிசுத்தம் ஆகிய வாழ்க்கையை பிரித்து வைப்பதனால இந்த இறையியல் கோளாறுகள் நிறைய இன்னைக்கு வந்திருக்கிறது. புரியுதா? அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் இறையியல் பூர்வமா இன்னும் விளக்கமா சொல்ல போனா சில நேரம் உங்களுக்கு புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே வேதத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறதுதான். ஏன்னா பாஸ்டர்ஸுக்கே தெரியாது, இவங்களுக்கே தெரியாட்டி மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நீதிமான் ஆக்குதல்னு வேதம் ஒண்ணு சொல்லுது இல்லையா? ரோமர் கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிச்சா அதை பார்க்காம இருக்க முடியாது. ஆபிரகாம் நீதிமானாக அவனுக்கு எண்ணப்பட்டது. அதே விதமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள் நீதிமான்களாக ஆண்டவர் எண்ணுவார், கருதுவார்னு ரோமர் 4 சொல்லுதா இல்லையா? அப்ப அது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா இது என்னது நீதிமான் நீதிமான் வேதம் சொல்லுதே? நமக்காக நாம் செய்த பாவத்துக்காக நம்மே வரப்போகின்ற தேவ கோபத்தை தன்மேல் தாங்கி தன்னையே ஒரே தடவையாக இரத்த பலியாக சிலுவையிலே செலுத்தியதனாலே தன்னுடைய மகன் செய்த அந்த பாவ நிவாரண பலியை பிதா ஏற்றுக்கொண்டு யாருக்காக அந்த பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றியாரோ அவர்களையெல்லாம் இயேசுவுக்குள்ளாக பார்த்து பிதா சொல்லுகிறார், நீ நீதிமான், நான் உங்களை நீதிமான்களாக பார்க்கிறேன். ஏன்? என்னுடைய மகன் உங்களுக்காக நீதியை சம்பாதித்திருக்கிறார், ஆகவே உங்களை நீதிமான்களாக நான் கருதுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உண்மையாக விசுவாசத்தை அடைந்திருக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீதிமானாக இருக்கிறார். நான் நீதிமானாக்குது. இது கிறிஸ்தவனுக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு பெரிய சொத்து, எவ்வளோ சொத்துக்களில் ஒரு சொத்து. ஆண்டவராலே பிதாவினாலே நீதிமான்களாக கருதப்படுவது. அது மட்டுமில்லை, இந்த நீதிமான்களாக உண்மையாகவே பிதாவினாலே கருதப்படுகிறவன் எப்பொழுது அவன் நீதிமான் என்று அறிக்கையிடுகிறாரோ அந்த நாளிலே அவன் பரிசுத்தமானவனாகி விடுகிறான். ஆகவே நீதிமானாக்குறதிலிருந்து பரிசுத்தமானாக்குறத பிரிக்க முடியாது. ஒன்றை அடைந்தவன் மற்றதை அப்பொழுதே அடைந்து விடுகிறான். அதனால ஒரு விசுவாசி வந்து நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவம் என்னை கஷ்டப்படுத்துது, இதை என்ன போக்கிக்கவே முடியாது, என்ன பண்றது, உதவி செய்யுங்கன்னு கேட்டா அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற போதகனா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் இவன் கிறிஸ்தவனாக இருந்து இந்த பேச்ச பேசுறானா, இல்ல கிறிஸ்தவனா இல்லாம எவனோ ஒரு வயப்சிக்காரன் எதையோ சொல்லி ஞானஸ்தானத்தை வாங்கிக்கிட்ட ஒருத்தன் பேசுறானாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன்னா டாக்டர்கிட்ட போனா தலைவலிங்கிறவனுக்கு அவன் கெமோதெரப்பி கொடுக்க முடியாது, மண்டையே எல்லாம் போயிடும். டாக்டருக்கு தெரியணும் இது கேன்சரா இல்ல சும்மா தலைவலியா. அப்ப போதகனும் ஒரு டாக்டர் தான், அவன் ஆவிக்குரிய டாக்டர். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலையில எங்க இருக்கிறான்னு தெரியாம அவனுக்கு எப்படியா ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிறது? அப்ப பாஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீதிமானாக்குதல் பரிசுத்தமாக்குதல் இது என்னது, இதுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது. ரெண்டுமே ஆண்டவருடைய சொத்து கிருபையா இருந்த பொழுதும் ரெண்டும் ஒன்னே இல்லை, இருந்த பொழுதும் ரெட்டப்பறவைகள் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா தான் நாம எப்படி ஒருவன் ஆண்டவரை அடைகிறான், எப்படி பரிசுத்தமாக அவன் வாழ்வதுங்கிற காரியத்துல நம்ம தவறான வழியில போகாம இருக்க முடியும். அப்ப தவறான இந்த போதனைகள் எல்லாமே இறையில் ரீதியில பயங்கரமான எண்ணங்களை தவறான எண்ணங்களை கொண்டிருப்பதனால தான் அவருடைய செயல்முறைகள் எல்லாமே தவறானதாக இருக்கிறது. பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? இதுலெல்லாம் என்ன தவற விட்டுருக்கிறீங்க? எந்த விதமா உங்களை திருத்தி சரியான போதனைகளை பெற்றுக்கொள்ளணுங்கிறத நீங்க பார்க்கணும். இல்லாட்டி அஞ்சு ஆத்மா உங்க கையில இருந்தாலும் கூட அவங்கள தவறா வழி நடத்துக்கிறதுக்கான தண்டனையை நீங்க அடையாமலே போக மாட்டீங்க. எவன் போதிப்பதற்கு ஆசைப்படுகிறானோ அவன் கவனமா இருக்கணும்ட்டு யாக்கோபு சொல்றாரா இல்லையா? ஏன் மற்றவங்களை விட உனக்கு தண்டனை ஸ்பெஷலா இருக்குது, நீ பிரித்து வைத்து அடி வாங்க போகிறாய். போலீஸுக்கு போனா ஜெயிலெல்லாம் சில பேரை தனியா பிரிச்சு வச்சு அடிப்பாங்களா இல்லையா? பவுல் வந்து தப்பே செய்யல, தப்பே செய்யல, சுவிசேஷம் சொல்றாருன்னு பிடிக்கலங்கிறதுக்காக அவர் என்ன செய்தாங்க, விசேஷமான கிடங்கு மாதிரி இருந்த இடத்துல போட்டு கைய காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சாங்க. ஏன், இவன் லேசான பையன் இல்லை, மற்றவங்களோட மோசமானவன், ஆனா அவர் ஒன்றும் தப்பே செய்யல. ஆண்டவரை பத்தி பேசினதுதான் மனுஷனுக்கு தப்பா பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் பேரை சொல்லிக்கிட்டு என் ஊழியக்கார மாதிரி தப்பானதை சொல்லி உன் சுயநலத்துக்காகவோ இல்ல உன்னை பெருசா காட்டிக்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாம உளறி தவறா வழி நடத்தினால் நீ பிரித்து வைக்கப்பட்டு அடி வாங்குவாய். வேதம் சொல்லுது, அது எனக்கும் தான் உங்களுக்கு தான். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றதையும் நான் நீங்க நல்லா பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க பாராட்டாலத்தெல்லாம் எனக்கு ஒரு பிரயோசனமே இல்லை, அது உலக இன்பத்தை தான் கொடுக்கும், புரியுதா? வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா உண்மையை சொல்லிட்டு போயிடணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் இங்க, நீதிமானாக்குதலும் சாங்க்டிபிகேஷன் பரிசுத்தமாக்குதலும் இணை பிரியாது. இவை விசுவாசி ஆகினவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான், நீதிமானாக பிதாவினாலே அறிக்கையிடப்பட்டவன் அவன் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியை அப்பொழுதே அடைந்து விடுகிறான். அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க, அந்த வசனத்தை பார்ப்போம். 8வது அதிகாரம் கிறிஸ்துவின் 36 வசனத்துல சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. சரிங்களா? But that's not the word I am looking for. Can you remember where we have been justified, sanctified, glorified? Yes. 30th vasana. எவர்களை முன்குறித்தாரோ. முன்குறித்தல்னா என்னது? You are chosen before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். தன்னுடைய பிள்ளைகள் அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். அப்ப முன்புரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அழைப்பாகிய ஆசீர்வாதத்தை அடையாம போக மாட்டான். அடுத்தது என்ன? எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். வளைக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீதிமான்களாகத்தான் இருக்க முடியும். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு கிறிஸ்தவன் அதற்காக நியமிக்கப்பட்டு உலக வரலாற்றிலே ஒரு காலப்பகுதியிலே தேவனாலே சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவன் நீதிமானாக விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை விசுவாசித்ததன் காரணமாக ஆண்டவனாலே நீதிமானாக அறிக்கையிடப்பட்டவன் அப்பொழுதே மகிமைப்படுத்தவும் பட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமைக்கு உரியவனாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறான். இப்ப உலக தோற்றத்துக்கு முன்பு இருந்து அவன் பரலோகத்தை அடைகிற வரையும் அந்த வசனத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். பாத்தீங்களா? அப்ப விசுவாசியாக வந்த ஒருவன் சொல்ல முடியாது, பாவம் என்ன ரொம்ப தொல்லப்பணுது, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், முடியவே முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்? பேதம் பொய்யாக போய்விடும். நீ விசுவாசியாக வந்தவுடனேயே இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீ சொந்தக்காரனாகி விட்டாய். அதை இல்லை என்று உன்னால எப்படி சொல்ல முடியும்? முடியும். நீ விசுவாசம் அடையாமல் இருந்தால் போலித்தனமாக யாரோ சொன்னான் என்று அவனுடைய ஜெபத்துக்கு இணங்கி ஞானஸ்நானம் வாங்கி இருந்தான். ஆடா பிறந்ததெல்லாம் ஆடா தாங்க இருக்கும். டாவின் சொன்னான் நம்பாதீங்க, ஆடு மாடா மாறவே இல்லை, ஆடா தான் இருக்கும். ஆடு மாறி நடக்கும், ஆடு மாறி ஓடும், ஆடு மாறி சத்தம் போடும், எல்லாம் செய்யும். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக வருகிறவன் மகிமை அடையும் வரையும் கிறிஸ்தவனாகத்தான் வாழ்வான். நீதிமானாக்குதல் இருந்து பரிசுத்தமாக்குதலை பிரிக்க கூடாது. மனந்திரும்ப விசுவாசத்தில இருந்தும் பரிசுத்தத்தை பிரிக்க முடியாது. இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். மெய் கிறிஸ்தவன் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை போராட்டங்களின் மத்தியில் வாழுவான்ங்கிறது தான் வேதம் போதிக்கின்ற ஒரு மெய்யான சத்தியம். கிறிஸ்தவன் பாவம் செய்வான் தான், அதுக்கு காரணம் இருக்கா நம்ம பிறகு பார்க்கலாம். அவன் பாவம் செய்து விடுவான், ஆனால் அவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை அவனில் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கும் காரணம் இருக்கிறது. ஏன்? இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தது போல இவன் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறான். இயேசு சிலுவை மரணம், அந்த க்ரூசிஃபிக்ஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே, அது லேசானது இல்லை. அப்ப அந்த காலத்தில் அது கொடூரமான ஒரு கொலை. அப்ப அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது போல நாம எதுக்கு மரித்திருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பாவத்துக்கு, பாவ சரீரத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் ரோமர்ல, என்ன, பாவத்துக்கு மரித்த நீ அதை இனி உன்னால் தொடர்ந்து செய்தல் கூடுமோ? கூடாது. ஏன்னா இது லாஜிக்கே இல்ல. நீ மரித்திருக்கிறாய், அதனாலதான் நீ புதிய மனிதனாக இருப்பதனாலே பழைய மனிதனை அகற்றிவிட்டு புதிய மனிதனாக இரு. ஏ, நீ புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருப்பதனாலே உன்னுடைய சிருஷ்டிக்குரிய வாக்கி நீ வாழு. இப்ப இங்க இன்னொன்னு, இப்ப நான் சொன்ன இந்த பரிசுத்தம் பற்றிய தவறான போதனைகள்ல வந்த இன்னொரு போதனை தான், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்களாம். பாஸ்டர்ஸ் கேட்டுங்க, பழைய மனிதன், புதிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன். அப்ப ஒவ்வொரு மனுஷன்லயும் விசுவாசியில மாம்சத்துக்குரியவனும் இருக்கிறான், ஆவிக்குரியவனும் இருக்கிறான். ஏன்னா டூ நேச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப இது ரெண்டும் தெருவுல நாய்கள் சண்டை போட்டுக்கும் இல்லையா? அப்ப தெருநாய் மாதிரி இந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இவன் பல்லோகம் போற வரையும் சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது போதனை. வேத விரோதமான போதனை, இறைய பூர்வமா பயங்கரமான தவறு. பழைய மனிதன் எதுக்கு அறிகுறியா இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாக ஆகாத அவிசுவாசிக்கு அடையாளம். அது நம்மளை தொடரல. அப்படி அவிசுவாசியாக இருந்த பழைய மனிதன் பாவத்துக்கு மரித்து புதிய மனிதனாகி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாகி இருக்கிறான். அப்ப நமக்குள்ள இருப்பது ஒரே மனிதன். எந்த மனிதன்? புதிய சிருஷ்டி, the new man in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனிதன். ஆனா அந்த கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனிதன் தான் போராட்டத்துக்குள்ளாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவன். ஆனால் மனுஷன்ல விசுவாசியில ரெண்டு நேச்சர் இருக்குங்கிறது தப்பு, நம்ப கூடாது. நீங்க கேட்கலாம், ஒரு மனிதன் புதிய சிருஷ்டி புதிய மனுஷன் இருந்தா வேதம் சொல்ற மாதிரி அப்புறம் ஏங்க நான் பாவம் செஞ்சிடுறேன்? அதுக்கு பதில் இருக்கு, அது பிறகு வந்துடும். சிம்பிளா சொல்றேன், ஏன்னு நீங்க இன்னும் பூரணத்துவத்தை அடையல. அது பரலோகத்துல தான் இருக்கு. அந்த அங்க மட்டும்தான் பாவமே இல்லை, அங்க மட்டும்தான் போராட்டத்துக்கே இடம் இல்லை. என்றைக்கும் போராட்டமே இல்லாம இன்பமயமாக ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தில் மட்டும்தான். ஆனா இங்க நம்ம போராட்டத்தின் மத்தியில் வாழ வேண்டி இருக்கிறோம். ஏன்? நாம் இன்னும் பூரணத்துவத்தை அடையவில்லை. நமக்காக பாவத்தை வென்று நமக்கு வெற்றியை சம்பாதித்து தந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்னும் பூரணத்துவத்தை கொடுக்கவில்லை. ஆனா பூரணத்துவத்தை இலக்காக வைத்து வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது போராட்டம் உள்ள வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவம். புரியுதா உங்களுக்கு? இந்த தவறான போதனைகள்ல இருந்து நம்ம மனசுலாம் கலைஞ்சிக்கணும். பத்து கட்டளைகள் சொல்லி கொடுக்க போட்டேன், இதெல்லாம் சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போலித்தனமான எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் இனம் கண்டு தள்ளி வைக்க வேண்டியிருக்கு. கிறிஸ்தவமே என்னன்னு தெரியாம கிறிஸ்தவனா பேர் சூட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுல பிரயோசனமே இல்லை. இன்றைக்கு நீங்க உண்மையாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி பாவியாக காட்டி நீங்க அந்த கெட்ட குமாரனை போல உங்க பாவங்களுக்காக வருந்தி கண்ணீர் சிந்து தேவனை பரிசுத்தமானவராக பார்த்து இந்த பரிசுத்தமான தேவனுக்கு எதிராக ஒரு பாவியாக இருந்து விட்டனேன்னு கலங்கி, ஆண்டவரே என்னால் இதை போக்கிக் கொள்ள முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்தால் தவிர நான் உங்களுடைய பிள்ளையாக முடியாது, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க மட்டுமே தேவன், வேறு எவருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேல உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை நீங்க வைக்கிற பொழுது, இப்ப சொன்னதெல்லாம் நடந்திருந்தாதான் கிறிஸ்தவன், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படி ரட்சிப்பு கிடைக்கிற பொழுது அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை அத்தனை சந்தோஷத்தோடும் எல்லா விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் பரிசுத்தமாக வாழ்கிறதற்கான அத்தனையையும் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு சொந்தமாக்கி விடுகிறார் ஆண்டவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முன்குறிக்கப்பட்டவன் அவன் அழைக்கப்படுகிறவன், அழைக்கப்படுகிறவன் நீதிமானாக அறிக்கையிடப்பட்டு
அவன் பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றப்பட்டு அதற்கு உரியவனாக்கி அவன் மகிமையும் அடைகிறான்னு சொல்லி ரோமர்ல 8:30 சொல்றதுக்கு அதுதான் காரணம். இதுக்குள்ள அவ்வளவு அடங்கி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் வேதத்துல யோவான்ல வாசிக்கிறோம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து, வாட் எ கிரேட் சால்வேஷன், எவ்வளவு மகத்துவமான ஒரு ரட்சிப்புன்னு சொல்லி வேதமே நமக்கு சொல்லி காட்டு. உலக பிரகாரமா அதை பார்க்கக்கூடாது. ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்குன்னு சொல்லி ஒரு அருமையான புஸ்தகம் அங்க இருக்கு. பாஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வாசிக்கலன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்கவே மாட்டார். ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னடா இப்பறம் பெந்தகோஸ்தேக்காரன் மாதிரி என்ன சாபம் கொடுக்கிறாருன்னு யோசிச்சிருக்க. தமிழ்ல இதெல்லாம் இல்ல. ஒரு பைபிள் காலேஜில் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இல்ல தமிழ்லங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் இருக்கிற அத்தனை சத்தியங்களையும் அது சம்பந்தமான நம்ம வார்த்தைகள்ல நம்ம தமிழனுக்கு புரிகிற விதமா ஒண்ணுலையும் குறை வைக்காம எழுதி அந்த புஸ்தகம் வந்திருக்கு. ஒழுங்கா விசுவாசம் இருக்கிற பாஸ்டர்ஸ் ஒண்ணுக்கு மேல காப்பீஸ் வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒன்னு வாட்சி 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 அது பேஜ் எல்லாம் பிஞ்சு போனா இன்னொன்னையாவது பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ரத்தின கல்லுன்னு சொல்லி அத மகிமை தெரிஞ்சவன் அதை சாதாரணமா பார்க்க மாட்டான். இப்ப அதை பயன்படுத்திக்கிறதுக்கு முதல்ல வாசிக்க பழகுங்க. அது பழகணும். நீங்க அப்புறம் குறை பைபிள் பைபிள் காலேஜுக்கு போகலன்னா கவலைப்பட முடிய தேவையண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வாசிச்சா நம்முடைய விசுவாசம் அத்தனை பெரியது. அதிகமா சொல்லி உங்க குழப்ப விரும்பல, அதனால இப்ப அத ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். இப்ப அறிமுகம் இதோட முடிஞ்சு, நீ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிசுத்தமாக்குதலின் ஆரம்பம். அது அவசியம். அதுல ரெண்டு செய்தி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பரிசுத்தமாகுதலின் தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியில என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் படிப்படியா பார்க்க போகிறோம். முடிவு வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேத கண்ணோட்டமே கிடைச்சிடும். பரிசுத்தமாகுதலை பற்றிய, பரிசுத்தத்தை பற்றிய போதனைகள் ஜெபம் பண்ணுவோம்.